ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதி, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 18. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன் பின் நான் சிவபெருமானை அழைத்து வர பெரும் மகிழ்ச்சியோடு கைலைமலை சென்றேன். அங்கு அவரை வணங்கி கூறலானேன். ரிஷபக்குடியோனே, சதீதேவியை பற்றி என் மகன் தட்சன் கூறியதை தாங்கள் திருச்செவி சாற்ற வேண்டும். பயனளிக்குமா என்று எதை பற்றி தாங்கள் சிந்தித்தீர்களோ அது நற்பயனை அளித்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தட்சன் கூறியது என்ன தெரியுமா? நான் எனது மகளை சிவபெருமானுடைய திருக்கரங்களில்தான் தானமாக அழிக்கப் போகிறேன். ஏனெனில் அவருக்காகத்தானே அவள் பிறந்திருக்கிறாள். சதீ தேவியையே சிவபெருமான் மணக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். தாங்களும் அதையே கூறினீர்கள். ஆகவே எனக்குள் அந்த ஆசை இன்னும் மிகுந்தது. என் மகளும் அதை நினைத்தே சிவபெருமானை பூஜித்தாள். சிவபெருமானும் இப்பொழுது இதை பற்றித்தானே பேசியுள்ளார். ஆகவே என் மகளை சிவனுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். பிரம்மதேவரே, சிவபெருமான் நல்லதொரு முகூர்த்தத்தில் லக்னத்தில் இங்கு வரட்டும். அப்பொழுது என் மகளை அவளுக்கு பிச்சையாகத் தருவேன். ரிஷபக்கொடியோனே, இதுதான் தட்சன் என்னிடம் கூறியது. ஆகவே தாங்கள் நல்லதொரு முகூர்த்தத்தில் தட்சன் இருப்பிடம் சென்று சதீதேவியை கைப்பிடித்து அழைத்து வாருங்கள். முனிவரே, நான் கூறியதை கேட்டு அடியார்கெளியூரான சிவன் உலகியலை நினைத்து சற்றே முடிவளித்து கூறலானார். உலகப் படைக்கும் உலகை படைக்கும் பிரம்மதேவரே, நான் உங்களுடனும் நாரதனுடனும் சேர்ந்தே தட்சன் திருமாளிகை செல்லப் போகிறேன். ஆகவே நாரதரை நினையுங்கள். மரீச்சி முதலிய உங்கள் மானச புத்திரர்களையும் நினைத்து அழையுங்கள். அவர்கள் எல்லோருடனும் தான் தட்சனிடம் செல்ல வேண்டும். அவ்வேளையில் எனது பார்ஷதர்களும் என்னோடு இருப்பார்கள். நாரதரே, உலகியலை ஒட்டி நடக்க விரும்பிய சிவபெருமான் இவ்வாறு கட்டளையிடவே நான் உன்னையும் மரீச்சி முதலிய என் மானசபுத்திரர்களையும் நினைத்தேன். நினைத்த மாத்திரத்தில் நீயும் மரீச்சி முதலிய என் மானசபுத்திரர்களும் மகிழ்ச்சியோடும் வணக்கத்தோடும் வந்து சேர்ந்தீர்கள். சிவபெருமான் நினைக்கவே சிவபக்தர்களில் தலைமையாக நிற்கும் ஸ்ரீமன் நாராயணன் திருமகளையும் தன் பரிவாரங்களையும் அழைத்துக் கொண்டு கருடாரூடராக வந்து சேர்ந்தார். அதன்பின் சித்திரை மாதம் பலரதிரை திரியோதசி திதி ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் என்னுடனும் விஷ்ணு முதலிய சமஸ்த தேவர்களுடனும் சிவபெருமான் திருமணத்திற்கான யாத்திரையை தொடங்கினார். முனிவர்களும் தேவர்களும் சூழ நிற்கும் சிவபெருமானது அழகு அளவிடற்கரிதே. மகிழ்ச்சியில் மூழ்கிய தேவர்கள், முனிவர்கள், பிரமதானங்கள் ஆகிய அனைவரும் வழிநடுக ஒரு பெரு விழாவையே எடுத்தனர். சிவபெருமான் நினைத்த போதே ரிஷபம், அவர் அணிந்துள்ள புதி புலித்தோல், பாம்புகள், செஞ்சடை, சந்திரகலையான இளம்பிறை ஆகியன அனைத்தும் அவர் விருப்பப்படி அந்தந்த அங்கங்களில் அமைய வேண்டிய ரத்னாபரணங்களாக மாறின. மேலும் வேகமாக செல்லும் திரள் மிக்க பலீவர்தனன் என்னும் நந்தியம்பெருமானின் மேல் ஆரோகணித்துள்ள சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவருடனும் பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு நெடியில் தட்சன் இருப்பிடம் வந்து அணைந்தார். உடனே மகிழ்ச்சியில் பொங்கித் தெளிந்த தட்சனின் உடல் புல்லரிக்க தன் சுற்றம் சூழ பணிவோடு சிவபெருமானை வரவேற்க எதிர்கொண்டு சென்றான். தன் வீடு தேடி வந்த தேவர்கள் அனைவருக்கும் தட்சனே முகமன் கூறி வரவேற்று உபசரித்தான். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை முன்னமர்த்தி அவரை சூழ்ந்து உரிய இடத்தில் அமர்ந்தனர். தட்சன் அவர்கள் அனைவரையும் வலம் வந்து வணங்கி அவர்களையும் சிவபெருமானையும் தன் மாளிகைக்குள் அழைத்துச் சென்றான். தட்சனின் மனமோ மகிழ்ச்சியில் திளைத்தது. தட்சன் மாளிகை தட்சன் சிவபெருமானை உயர்ந்ததோர் ஆசனத்தில் அமரச் செய்து தானாகவே அனைத்து உபச்சாரங்களையும் செய்தான். அதன்பின் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவானனான் அந்தனர்கள், தேவர்கள் மற்றும் உள்ள எல்லா சிவகணங்களுக்கும் முறைப்படி பக்தியோடு புஜனை புரிந்தான். இவ்வாறு தட்சன் அனைவரையும் முறைப்படி உபசரித்தவன் என் மானசபுத்திரர்களான மரீச்சி முதலிய முனிவர்களுடன் திருமணத்திற்கான முக்கிய சடங்குகளை பற்றி விசாரித்தான். அதன்பின் என் மகனான தட்சன் என் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, தந்தையே, திருமணத்திற்கான சடங்குகளை தாங்குதான் நடத்தி தர வேண்டும் என மகிழ்ச்சியோடு வேண்டினான். நானும் அப்படியே ஆகட்டும் என்று மிக்க மகிழ்ச்சியோடு கூறி விவாகச் சடங்குகளை செய்யத் தொடங்கினேன். அனைத்து கோள்களும் நல்ல இடங்களில் அமையப்பெற்றிருக்கும் நல்லதொரு முகூர்த்தத்தில் தட்சன் பெருமகிழ்ச்சியோடு தன் மகளான சசி தேவியை சிவபெருமானது திருக்கரங்களில் பாறை வார்த்து அடித்தார். அச்சமயம் இறுதிக்குடி உடைய சிவபெருமானும் பெருமகிழ்ச்சியோடு தட்சனின் திருமகளான அழகி சசி தேவியின் திருக்கரத்தை பாணிகிரகணம் முறைப்படி பற்றினார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர், நான், நீ, முனிவர்கள், தேவர்கள் மற்றும் பிரமத கணங்களாகிய அனைவரும் சிவபெருமானை வணங்கி பலவாறாக துதித்து அவரை மகிழ்வித்தோம்.
நாட்டியம், ஆட்டம், பாட்டம் என பெரிய திருவிழாவே அரங்கேறியது. முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ந்தனர். பரமசிவனுக்கு தன் மகளை திருமணம் முடித்த தட்சன் பிரதி பயனை பெற்றார். சிவனும் சிவையான சசிதேவியும் மகிழ்ந்தனர். அகிலமெங்கும் மங்களம் பொங்கியது. அத்தியாயம் 19-20. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, கன்னிகாதானம் செய்த தட்சன் மகிழ்ச்சியோடு சிவபெருமானுக்கு பல பல பொருள்களை சீதனமாக வழங்கினான். அந்தணர்களுக்கும் பல செல்வங்களை வழங்கினான். ஸ்ரீமன் நாராயணனும் திருமகளோடு சிவபெருமான் அருகில் வந்து இரு கை கூப்பி நின்று, தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, தாங்கள் அகில உலகங்களுக்கும் தந்தை, சசிதேவியே தாய். நீங்கள் இருவரும் நல்லோர்களை காக்கவும் தீயோர்களை அழிக்கவுமே திருவிளையாடலாக திருவுதாரம் செய்திருக்கிறீர்கள். இது தொன்று தொற்று நிலவி வரும் சுதிகளின் கூற்று. சசிதேவியோ கருணீல நிறத்தின் அழகில் விளங்குகிறார். தாங்களோ பொன்னார் மேனியன், நானோ கருணீல நிறத்தன். என் மனைவி திருமகளோ பொன்னிறத்தள். நம்முள் இதுதானே மாறுபாடு. அதாவது சசிதேவி நீல நிறத்தாள், தாங்கள் வெளுப்பு. இதற்கு மாறாக நான் நீலரத்தன், என் மனைவி வெண்ணிறத்தள் என்று பேசினார். நாரதா, நானே சசிதேவியின் அருகிலிருந்து கிரகிய சூத்திரத்தில் கூறியவுள்ளவாறு திருமணச் சடங்குகளை செய்து வைத்தேன். ஆச்சாரியனான என்னிடமும் மற்ற அந்தணர்களிடமும் உத்தரவு பெற்று சிவனும் சிவையும் மகிழ்ச்சியோடு முறைப்படி திருமணத்தையே வலம் வந்தனர். ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் ஆட்டம், மற்றொரு பக்கம் நிறுத்தமும் நாட்டியமும் என அப்பொழுது அங்கு ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. அதன் பின் மகாவிஷ்ணு கூறத் தொடங்கினார், சதாசிவனே, நான் தங்களது அனுமதியின் பேரில் சிவதத்துவத்தை கூறுகிறேன். தேவர்கள் மற்றும் முனிவர்களாகிய நீங்கள் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் கூறுவதை கேளுங்கள். இறைவனே, தாங்களே பிரதானமான பிரகிருதியும் அப்பிரதானமான அதாவது பிரகிருதியை கடந்து நிற்பவரும் ஆகும். பல பிரிவினைகள் கொண்டவராயினும் பிரிவற்றவர். ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ் சோதி வடிவினரான பரமேஸ்வரனான தங்களது முப்பிரிவுகளே, மும்மூர்த்திகளான் நாங்கள், தாங்கள், நான், பிரம்மா, மூவரும் யார்? ஆதி அந்தமில்லாம் அருட்பெருஞ்சோதி வடிவினரான பரமேஸ்வரனான் தங்களது முப்பிரிவுகளே, மும்மூர்த்திகளான நாங்கள், தாங்கள், நான், பிரம்மா, மூவரும் யார்? பரம்பொருளான தங்களது மூன்று அம்சங்களே. படைத்தல், காத்தல், அடித்தல் என் முத்தொழில்களுக்காக ஒருவர் மற்றொருவரிடமிருந்து பிரிந்திருப்பதாக காணப்படுகிறது. திருவிளையாடல்களுக்காக திருமையை தாங்கி வந்திருக்கும் தாங்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை சற்றே சிந்தித்து பாருங்கள். தாங்களோ நிர்குண பிரம்மஸ்வரூபர். தாங்களே சகுண பிரம்மம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் ஆகிய நாங்கள் மூவரும் தங்களது மூன்று அம்சங்களே. ஒரே உடலில் தலை, கால், கழுத்து என்ற வெவ்வேறு உறுப்புகள் இல்லையா? அவை உடலில் இருந்து வேறுபட்டனவா? இல்லையே. அதே போலத்தான் மூர்த்திகளாக விளங்கும் நாம் மூவரும் பரமேஸ்வரனான தங்களது மூன்று பிரிவுகளே, அதாவது உறுப்புகளே. ஜோதிமயமாக விளங்குபவரும் ஆகாயம் போல் எங்கும் நீக்கமர நினைந்து எதிலும் ஒட்டுதல் இன்றி தானே தன் இருப்பிடமாக இருப்பவரும், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் ஆனவரும், மாறுதல் இன்றி இதய குகையில் எழுந்தருளி இருப்பவரும், வெளிப்படையாக ஊரக்கண்களுக்கு புலனாகாதவரும், எல்லை காணாதவரும், என்றும் ஒரே மாதிரி விளங்குபவரும், நெடுவாசி முதலிய விசேஷ குணங்கள் அற்றவரும், அதனால் எவ்வித குறிப்பும் இன்றி விளங்கும் பரபிரம்மமும் ஆகி விளங்கும் அந்த சிவபரம்பொருளே தாங்கள். ஆகவே தாங்கள்தானே அனைத்தும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களே, பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறியதை கேட்ட ஸ்ரீ பரமசிவன் மகிழ்ச்சி கொண்டு உலகியல் நடைமுறையை ஏற்று இரு கை கூப்பி நிற்கும் என்னிடம் அன்போடு பேசினார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவரே, திருமணச் சடங்குகள் அனைத்தையும் மிகவும் அழகாச் செய்தீர்கள். தாங்கள் இப்பொழுது எனக்கு ஆச்சாரியர், அதாவது புரோகிதன். தங்களுக்கு என்ன தட்சிணை தர வேண்டும் கூறுங்கள். தேவர்களில் சிறந்தவரே, தாங்கள் தட்சிணை கேட்கத்தான் வேண்டும். அது பிறர்க்கு அரியதாகினும் பரவாயில்லை, கூறுங்கள். தங்களுக்கு தரப்படாதது கூடவா உண்டு? முனிவரே, பகவான் ஸ்ரீ சங்கரர் இவ்வாறு கூறியதை கேட்ட நான் இரு கை கூப்பி பன்முறை வணங்கி வணக்கமாக கூறலானேன். தேவேசனே, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டீராகில் நானும் வரம் கேட்க தகுதி உள்ளவன் ஆகில் இப்பொழுது நான் கேட்பதை நிறைவு செய்துள்ள வேண்டும். மகாதேவா, தாங்கள் இதே வேதிகையில் இதே சுரூபத்துடன் என்றென்றும் விளங்க வேண்டும். மக்கள் தங்களை தரிசித்து அதனால் தங்கள் பாவ குவியல்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இளம்பிறை அணிந்தவரே, தாங்கள் நேரிடையாக இங்கு விளங்குகையில் நான் ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தவம் இயற்ற வேண்டும். இதுவே எனது விருப்பம். சித்திரை மாத வளர்பிறை திரியோதசி திதியுடன் பூர்ண நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் தினம் இவ்வுலகில் எவனொருவன் பக்தியோடு தங்களை தரிசிப்பானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அந்நொடியிலேயே சாம்பலாக வேண்டும். பெரும் புண்ணியம் பெற வேண்டும். அனைத்து நோய்களும் அறவே அழிய வேண்டும். எந்த ஒரு பெண் பாக்கியம் அற்றிருப்பினும் மலடியாயினும் ஒரு கண் பொட்டையாயினும் குரூபியாயினும் தங்களை தரிசித்த நொடியிலேயே அவளது குறைகளெல்லாம் மறைந்துவிட வேண்டும். என் வேண்டுதல் அவருக்கும் மற்றைய அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவதாகவே இருந்ததால் அவர் கூறுவாராயினார், பிரம்மனே, நீ வேண்டியபடியே ஆகட்டும். நான் அகில உலக நலனுக்காக என் மனைவியான சதீதேவியோடு இந்த வேதிகையிலேயே நிலையாக இருப்பேன். இவ்வாறு கூறிய சிவபெருமான் தனது அம்சமாக ஒரு சிலை வடிவத்தில் சதீதேவியோடு வேதிகையின் நடுவில் வெளித்தோன்றினார். அதன் பின் தன் அடியவர்களிடம் அன்பு கொண்டுள்ள சிவபெருமான் தட்சனிடம் விடைபெற்று தன் மனைவியோடு கைலயங்கிரி செல்ல வனம் கொண்டார். அப்பொழுது சிறந்த புத்திமானான தட்சன் இரு கைகூப்பி தலைவணங்கி காதலாகி கசிந்து உருகி துதிக்கலானான். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் மற்றும் சிவகணங்களும் பலவாறாக துதித்து போற்றி போற்றி என்று கூறி மகிழ்ந்தார்கள். பின் தட்சன் வேண்டவே சிவபெருமான் தன் ரிஷபமான நந்திகேஸ்வரர் மீது தானும் சசிதேவியோடு ஆரோகணித்து இமயம் நோக்கி சென்றார். அழகிய முத்துப்பற்கள் சற்றே தெரியுமாறு புன்னகைத்த வண்ணம் இறைவனோடு ரிஷபத்தில் அமர்ந்துள்ள சதீதேவி தனது நீல வண்ண திருமேனியால் சந்திரனில் தெரியும் நீலரேகை போல அழகுற விளங்கினாள். புதுமண தம்பதிகளின் ஒளி அழகை கண்ட ஸ்ரீமன் நாராயணனும் மற்ற தேவர்களும் மரீச்சி முதலிய மனை மகர்ஷிகளும் மற்றும் உள்ள அனைத்து மக்களும் என் தட்சணும் கூட ஆசைவற்று மயங்கி மோகித்திருந்தனர். பின் சிலர் இனிமையாக பாட, சிலர் இசைக்கருவுகளை இசைத்தனர். சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை பாடிய வண்ணம் அவரது பின்னால் எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சியோடு சென்றனரோ. பாதி வழியில் பகவான் தட்சனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் காதலில் திளைக்கும் தன் பிரமத கணங்களோடு தன் இருப்பிடமான கைலை சென்று சேர்ந்தார். ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்த பின்பும் அவர்கள் பக்தியோடும் அன்போடும் அவரை பின்தொடர்ந்தனர். தேவர்கள் பிரமத கணங்கள் தன் மனைவி ஆகிய அனைவருடனும் இமயத்தில் விளங்கும் கைலையை மகிழ்ச்சியோடு சென்றடைந்தார். அங்கு சென்றதும் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் உள்ளவர்கள் ஆகிய அனைவரையும் முறைப்படி கௌரவித்து மகிழ்ச்சி பொங்க விடை கொடுத்து அனுப்பினார். அவர்களும் வணங்கி துதித்து முகம் மலர தங்கள் இருப்பிடம் சென்றனர். பரசிவத்தையே என்றும் மனதில் சிந்தித்திருக்கும் சிவபெருமான் இமயமலை சிகரத்தில் தன் மனையாளான சசிதேவியோடு ஆனந்தமாக கழித்திருந்தார். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, முன்பு சுவயம்புவ மன்மந்தரத்தில் சிவபெருமானுக்கும் சசிதேவிக்கும் எவ்வாறு திருமணம் நடந்ததோ அதை அவ்வாறே உங்களுக்கு கூறினேன். திருமணச் சடங்குகளிலோ வேள்விகளிலோ அல்லது நல்ல மங்கள காரியங்கள் தொடங்கும் போதோ சிவபூஜை முடித்து அமைதியான சாந்தமான மனதோடு இக்கதையை கேட்பவன் தொடங்கிய செயல்களும் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளும் எந்த ஓர் இடையூறும் இன்றி மங்களமாக முடியும். மற்ற நற்காரியங்களும் இடையூறின்றி நிறைவு பெறும். இவ்வரலாற்றை அன்போடு கேட்கும் திருமணமான கன்னிகை பெண்கள் இன்பம் சௌபாகியம் நல்லொழுக்கம் நன்னடத்தை ஆகிய ஆச்சாரம் முதலிய நற்குணங்கள் நிரம்ப பெற்ற கற்புக்கரசிகளாகவும் மக்கள் செல்வம் பெற்றவர்களாகவும் ஆவார்கள். அத்தியாயம் 21-23 வரை. கைலயங்கிரி மற்றும் இமயமலைச்சாலரில் சிவபெருமானும் சசிதேவியும் புரிந்த திருவிளையாடல்களை பற்றி விரிவாக எடுத்தியம்பேவின் பிரம்மதேவர் கூறலானார், முனிவரே, முன்பொரு நாள் சசிதேவி சிவபெருமானை தனிமையில் சந்தித்து இருகை கூப்பி வணங்கி நின்றாள். சிவபெருமான் மனம் மகிழ்ந்திருப்பது கண்ட சசிதேவி பக்தியோடு வணங்கியவாறே கூறலானாள். சசிதேவி கூறுகிறார், தேவாதி தேவரே, மகாதேவா, கருணைக்கடலே, இறைவா, ஏழை பங்காளரே, யோகேஸ்வரரே, என் மேல் கருணை கொள்ளக்கூடாதா? தாங்களோ பரம்பொருள், அனைவருக்கும் ஒரே தலைவரான பரமன். சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களையும் கடந்தவர். நிர்குணரும் சகுணரும் நீங்கள். அனைத்திற்கும் சாட்சி, விகாரமற்றவர், பெருந்தலைவர். அனைவரது பாவங்களையும் போக்குவதாலன்றோ தங்களை ஹரன் என்கின்றனர். நான் மிகவும் கொடுத்து வைத்த புண்ணியவதி, ஏனெனில் தங்களுக்கு மிகவும் பிரியமானவள். தங்களோடு கூடி மகிழும் புண்ணியம் செய்த மனைவி எம்பெரானே, அடியார்க்கெளியவர் என்பதாலன்றோ தாங்கள் என்னை மனைவியாக ஏற்றீர்கள்? இறைவனே, நான் தங்களோடு வெகு காலம் கூடி மகிழ்ந்துள்ளேன். மகேசா, இதனால் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். அதனால் இப்பொழுது என் மனம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது. தேவதேவரான ஹரனே, இப்பொழுது என் மனம் அந்த உயர்ந்த பரமதத்துவத்தையே அறிய ஆவல் கொண்டுள்ளது. அதுதானே நிரதிசய இன்பத்தை, அதாவது அளவிற்கு எட்டாத இன்பத்தை தரவல்லது. அந்த தத்துவ ஞானத்தாலன்றோ ஜீவனானவன் சம்சாரமாகும் இந்த துன்பக் கடலில் இருந்து கரையேற முடியும்? நாதா, எந்த ஒரு கர்மாவை செய்தால் ஜீவன் பரமபதத்தை பெறுகிறானோ, சம்சாரமான உலகியல் தரைகளில் இருந்து விடுதலை பெறுகிறானோ, அந்த ஆன்ம தத்துவத்தை கருணை கூர்ந்து எனக்கு குறியருள வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, ஆதிசக்தி மகேஸ்வரியான சசிதேவி ஜீவராசிகள் நன்மை பெற வேண்டி அவைகள் கடைத்தேற வேண்டி உயர்ந்த பக்தி பாவத்தோடு சிவபெருமானிடம் இவ்வாறு கேட்கவே சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து கூறத் தொடங்கினார். அவரோ தன் விருப்பப்படி திருமேனி ஏற்பவர், யோக மார்க்கத்தில் நின்று போக மார்க்கத்தை வெறுத்து துறந்தவர். சிவபெருமான் கூறுகிறார், தட்சன் திருக்குமாரியே, தேவி மகேஸ்வரி, உலகியல் மனப்பதிவுகளான வாசனைகளில் கட்டுண்ட ஜீவராசிகள் கேட்ட அந்நொடியிலேயே அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உயர்ந்த ஆன்ம தத்துவத்தை இப்பொழுது கூறுவேன். கேள், ஆன்மீக அறிவான விஞ்ஞானமே பரம தத்துவம். அந்த விஞ்ஞானம் மலரும் போது நான் பிரம்மம் என்கிற உறுதியான எண்ணம் வருகிறது. அப்பொழுது பிரம்மத்தை தவிர மற்ற வஸ்துக்களை பற்றிய எண்ணமே இருக்காது. அவ்வாறறிந்த விஞ்ஞானியின் மனம் எப்பொழுதும் தூயதாக இருக்கும். அன்பே, அந்த விஞ்ஞான அறிவு கிடைத்தற்கு அரிது. இம்மூவுலகிலும் அதை அறிந்தவர் மிக மிகச் சிலரே ஆகும். அவன் யாராயினும் எப்படியாயினும் எப்பொழுதும் என் சொரூபனே. அவனே சாட்சாத் பராத்பரமான பிரம்மம். அந்த ஆன்மீக அறிவின் தாயே எனது பக்தி. அது இவ்வுலக போகங்களையும் அவ்வுலக முக்தியையும் அளிப்பது. என் அருள் இருப்பின் அது எளிதில் கிட்டும். அந்த இறைபக்தி 9 வகையாகும். பக்திக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடில்லை. பக்தனுக்கும் ஞானிக்கும் கிடைக்கும் இன்பம் ஒன்றேதான். பக்தியை வெறுப்பவனுக்கு ஞானம் கிட்டாது. தேவி, நான் என்றென்றும் பக்தர்களின் அடிமையே. பக்தியின் நிறைவிருப்பின் ஜாதியில் தாழ்ந்தவனாயினும் அந்த நீச்சனின் திருமாளிகைக்குத்தான் நான் செல்வேன். இதில் ஐயமுற வேண்டாம். பக்தோ ஞானேன பேதோகி தற்கர்த்து சர்வதா சுகம் விஞ்ஞானம் ந பவத்யேவ சதி பக்தி விரோதினஹா பக்தாதீன சதாகம் வை தற்பிரபாவாத் கிரகேஷ்வபி நீச்சானாம் ஜாதிஹீனானாம் யாமி தேவி ந சம்சேகா. சசி தேவியே, அந்த பக்தி சகுண பக்தி நிர்குண பக்தி என இருவகைப்படும். சாஸ்திரத்துக்கு உட்பட்ட பக்தி நெறி வைதி எனப்படும், அதாவது வேத நெறி எனப்படும். மற்றொன்று அன்பு பெருக்கால் இதயத்தில் தோன்றுவதான ஸ்வபாவ பக்தி, அதாவது இயற்கையான பக்தி. இதுவே சிறந்த பக்தி. இதிலிருந்து வேறுபட்ட பற்றுடன் கூடிய பக்தி மிக மிக தாழ்ந்ததாக கருதப்படும். முன்பு கூறப்பட்ட சகுண பக்தி நிர்குண பக்தி என்ற இரண்டும் நைஷ்டிகீ பக்தி அனைஷ்டிகீ பக்தி, அதாவது நைஷ்டிகீ பக்தி ஊன்றிய பக்தி, அனைஷ்டிகீ பக்தி மேம்போக்கான ஏதோ கடமை என்னும் எண்ணம் மிகுந்த பக்தி என இருவகையாகும். நைஷ்டிகீ பக்தி 6 வகையாகும். அனைஷ்டிகீ பக்தி என்பது ஒரே ஒரு வகைதான். அறிஞர்கள் விகிதா அவிகிதா முதலிய வேறுபாடுகளால், அதாவது விகிதா என்பது தீர்மானிக்கப்பட்டது, அவிகிதா என்பது நிச்சயமற்றது. விகிதா அவிகிதா முதலிய வேறுபாடுகளால் பல வகை என அதை எண்ணுகிறார்கள். இவ்விரண்டு வித பக்திகளிலும் பலவாறான பேதங்களும் உட்பிரிவுகளும் உள்ளதால் அது பிரிதோரிடத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. சகுண நிர்குண பக்திகளுக்கு 9 அங்கங்கள், அதாவது பகுதிகள் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். தட்சன் மகளே, நான் அந்த 9 அங்கங்களையும் கூறுகிறேன். கவனமாக அவனோடு கேட்டு தெளி. தேவி, அவை ஸ்ரவணம், அதாவது கேட்டல், கீர்த்தனம், வயாரப்பாடுதல், ஸ்மரணம், அதாவது மனதார நினைத்தல், சேவனம், தொண்டு புரிதல், தாஸ்யம், அவருக்கே ஆட்படுதல், அர்ச்சனம், நறுமண மலர் கொண்டு அர்ச்சித்தல், வந்தனம், தொழுது அடிவணங்குதல், சக்கியம், தோழமை கொள்ளுதல், ஆத்மசமர்ப்பணம், தன்னையே இறைவன் பார்ப்படுத்துதல். அறிஞர்கள் இவற்றையே பக்தியின் 9 அங்கங்களாக கூறுகின்றனர். ஸ்ரவணம் கீர்த்தனம் செய்வ, ஸ்மரணம் சேவனம் ததா, தாஸ்யம் ததார்ஷனம் தேவி, வந்தனம் மம சர்வதா, சக்கியம் ஆத்மார்ப்பணம் சேதி நவாங்கானி விதுர்புதா. சிவே, பக்தியின் உட்பிரிவுகளும் பலவாறாக உள்ளன. தேவி, முன் கூறப்பட்ட பக்தியின் 9 அங்கங்களின் தனித்தனியான இலக்கணங்களை கூறுகிறேன். கவனமாக கேள். அது இகவர இன்பங்களை தரவல்லது. நிலையான ஓர் ஆசனத்தில் அமர்ந்து மனம் மொழி வாக்குகளால் எனது திருவிளையாடல்களான அமுதமுத்த திருக்கதைகளை அதற்கு உண்டான மரியாதையுடன் இரு செவி நிரம்ப திரும்ப திரும்ப கேட்டு பருகுவதே சிரவணம் எனப்படும், அதாவது கேட்டல். நான் பிறர் கண்களுக்கு எட்டுமாறு தோன்றியும் பின்பு அதற்காக செய்யும் திருவிளையாடல்களான செயல்களையும் இவை தெய்வீகமானது என்கிற எண்ணத்துடன் இதயத்தில் தாங்கி இருத்தி வாயார உறக்கப் பாடி மகிழ்வதே கீர்த்தனம் ஆகும், அதாவது பாடி பரவுதல். இன்று நாளை நேற்று என்னும் காலத்திற்கு உட்படாது நிற்கும் நித்தியனான என்னை எங்கும் என்றும் நிக்கமர நினைந்தவன் என்னும் திட உறுதியோடு இவ்வுலகில் பயமின்றி இருத்தலே ஸ்மரணம் ஆகும். அதாவது நினைத்தல். நித்தியனான என்னை எங்கும் என்றும் நீக்கமர நிறைந்தவன் என்னும் திட உறுதியோடு இவ்வுலகில் பயமின்றி இருத்தலே ஸ்மரணம் ஆகும். விடிவோரையில் அருணோதயன் முதல் இறைவனுக்கு உகந்த அந்தந்த வேளைகளில் பொறிபுலன்களை அடக்கி இதயம் கனிந்து செய்யப்படும் பணிவிடைகளே சேவனம் என்னும் பக்தியாகும். அதாவது தொண்டு புரிதல். இறைவனது பணியாளனாக தன்னை நினைந்து இதயத்தில் அமுதமனத்திகளும் இறைவனை தன் இதயத்தில் இருத்தி அவரது அன்பை பெறுதலே தாஸ்யம் எனும் பக்தியாகும். அதாவது ஆட்படுதல். தனது செல்வச்செழிப்புக்கு உகந்தபடி சாஸ்திரங்களில் கூறிய விதிமுறைகள் தவறாது அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் என்னும் முறையில் 16 வகையான உபச்சாரங்களை செய்து இறைவனை வழிபடுதல் அர்ச்சனம் என்னும் பக்தியாகும். இறைவனது திருநாமங்களையும் துதிகளையும் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தனது 8 அங்கங்களும் தரையில் படிந்திருக்க விழுந்து வணங்குதலே வந்தனம் என்னும் பக்தியாகும். அதாவது தொழுது அடி வணங்குதல். இறைவனது செயல் நன்மையோ தீமையோ எதுவானாலும் அது நமது நன்மைக்கே ஆகும் என்னும் உறுதியான நம்பிக்கை வைத்தலே சக்கியம் என்னும் பக்தியாகும். அதாவது தோழமே நெறி. மங்களாமங்கலம் யத்யத் கரோதி தீஸ்வரோகிமே சர்வம் தன் மங்களாயேதி விஸ்வாச சக்கிய லட்சணம். நமது என்று கூறப்படும் உடல் முதலிய எது ஒன்றானாலும் அவை அனைத்தும் இறைவனை மகிழ்வப்பதற்காகவே ஏற்பட்டன என்னும் எண்ணத்தோடு அவற்றை அவருக்கே என அர்ப்பணம் செய்து தனக்கென்று எந்த ஒன்றையும் வைத்துக் கொள்ளாது அல்லது தனது வாழ்வியலுக்கென்னும் சிந்தனையற்று இருப்பதே ஆத்மசமர்ப்பணம். தன்னையே இறைவன்பால் படுத்துதல் என்னும் பக்தி. இவ்வொன்பதும் எனது பக்தியின் அங்கங்களாகும். இவை இகபர நலன்களை அளிப்பன. இவை இறையறிவான ஞானத்தை வளர்க்கும் இச்சாதனங்களே எனக்கு உகந்தனவாகும். பில்வபத்திரம் முதலியன பறித்து இறைவனுக்கு சான்றுதல் போன்றனவும் பக்தியில் பார்ப்படும். இவற்றை பெரியோர்களிடம் கேட்டறிதல் வேண்டும். அன்பானவனே, பல பிரிவுகளும் உட்பிரிவுகளும் கொண்ட என் பக்தி மிக உயர்ந்தது. ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தரவல்ல தாயே பக்தி. முக்தியான மோட்சம் பக்திக்கு பணியாள். இப்பக்தியே அனைத்து சாதனங்களிலும் மேம்பட்டு நிற்பது. இதன் வாயிலாக அனைத்து கர்மங்களின் பயனையும் பெறலாம். உன்னை போலவே இப்பக்தியும் எனக்கு பிரியமானவள். எவனது இதயத்தில் இந்த பக்தி என்றும் எப்பொழுதும் நிலைத்து நிற்குமோ அந்த சாதகன் எனக்கு மிகவும் உகந்தவனாவான். தேவி, மூ உலகங்களிலும் 4 யுகங்களிலும் பக்தியை போன்று அனைத்து நலன்களையும் அளிக்க வல்ல சிறந்ததொரு சாதனம் வேறில்லை. கலியுகத்திலோ இந்த பக்தியே நன்மை அளிக்கவல்ல எளியதொரு சாதனமாகும். திரைலோக்கியே பக்தி சத்ருச பந்தா நாஸ்தி சுகாவகா சதுர்யுகேஷு தேவேசி கலௌது சுவிசேஷதா. கலியுகத்தில் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஏற்பார் எவரும் இலர். ஆகவே அவை இரண்டும் உற்சாகமற்று வயோதிகமாகி உடல் நலிவு பெற்றன. ஆனால் பக்தியோ இக்கலியாகட்டும் மற்ற 3 யுகங்களாகட்டும் எதினும் உடனே பயனை அளிக்க வல்லது. பக்தியின் பெருமையினாலேயே நான் அதற்கு ஆட்பட்டுள்ளேன் என்பதில் சிறிதும் ஐயம் வேண்டாம். இவ்வுலகில் பக்தியுள்ளம் கொண்டவர்க்கு நான் என்றும் உதவுபவன். அவனது இன்னல்களை களைபவன் அவனது பகையாளி என்னால் தண்டிக்கப்படுபவனே யாகும் என்பதில் ஐயமுண்டோ? தேவி, நான் எனது அடியார்களை காக்கும் காவற்காரன். அதற்காகவேதான் நான் சினங்கொண்டு காலனை கண்களால் எரித்தேன். பக்தனை காத்தருளவே முன்பொரு முறை நான் சினத்தால் சூலமேந்தி சூரியனை கொல்லவும் ஓடினேன். பக்தனுக்கு ஆட்பட்டன்றோ ராவணனை அவனது சுற்றம் மற்றும் படைகளுடன் சினந்து ஒதுக்கினேன். அதற்காக நான் எவரிடமும் ஓரம் சாரவில்லையே, அதாவது பட்சபாதம் செய்யவில்லையே. சதீதேவியே, பல சொல்லி என்ன, நான் என்றென்றும் அடியார்க்கு அடியவன். பக்தி செய்பவனுக்கு நான் மிகவும் ஆட்பட்டவன். நான் என்றென்றும் அடியார்க்கு அடியவன். பக்தி செய்பவனுக்கு நான் மிகவும் ஆட்பட்டவன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பக்தியின் நேர்மைகளை கேட்ட சதீதேவி மிக்க மகிழ்ச்சியுற்றாள். சித்தம் தெளிய சிவபெருமானை மனதார வெடுத்தினாள், துதித்தாள். முனிவரே, சதீதேவி பக்தியை பற்றிய விளக்கத்தை மேலும் கேட்க விரும்பி வினவனானாள். ஜீவராசிகளை கைதூக்கி விடுவதும் அனைத்து நலன்களை அளிப்பதுமான சிறந்த சாஸ்திரம் எது? மேலும் யந்திரம் மந்திரம் சாஸ்திரம் அதன் பெருமைகள் மக்களை கையமர்த்தி நற்கதிக்கு உயர்விக்கும் சாதனங்கள் ஆகியன என்னென்ன? அதை பற்றிய விளக்கங்கள் யாவை? சதீதேவியின் வினாக்களை கேட்ட சிவபெருமான் பெருமகிழ்ச்சி கொண்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக சாஸ்திரங்களை பற்றிய விளக்கத்தை மகிழ்ச்சியோடு கூறினார். சிவபெருமானும் அந்தந்த தேவதைகளுக்கான யந்திரம் மந்திரம் தந்திரம் முதலியவற்றோடு அவற்றின் அவர்களின் பெருமைகளையும் அதற்கான ஐந்து பிரிவுகளோடும் விளக்கி கூறினார். முனிவரே, அந்த தேவதைகளின் இதிகாசங்கள், கதைகள், அவர்களது அடியார்களின் பெருமைகள், வர்ணாசிரம தர்மங்கள், அரசருக்கான நெறிமுறைகள், மக்கள் கடமைகள், பெண்டிருக்கான அறநெறிகள், என்றென்றும் அழியாத நிலைத்து விளங்கும் வர்ணாசிரம தர்மங்கள், மக்களுக்கு நல்வாழ்வு நல்கும் வைத்திய சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள், சாமுத்ரிகா லக்ன சாஸ்திரம் மற்றும் உள்ள பல பல சாஸ்திரங்களையும் கருணையோடு விளக்கி கூறினார். மூலகங்களுக்கும் இன்பமளிப்பவர்களும் அனைத்தும் அறிந்தவர்களும் உலகிற்கு உபகரிப்பதே தங்கள் குறிக்கோளாக கொண்டவர்களும் நற்குணங்கள் அனைத்தும் வடிவேற்று வந்தனவோ என்னுமாறு திருமேனி தாங்கி வந்தவர்களுமான சிவபெருமானும் சதீதேவியும் இமயமலைச்சாரலில் விளங்கும் கைலையங்கிரியிலும் மற்றும் உள்ள பல்வேறு இடங்களிலும் பல்வேறான திருவிளையாடல்களை ஆற்றினர். அவர்கள் இருவரும் பரபிரம்மனே என்றோ